I'm always very happy to speak in this church.
நான் எப்பொழுதும் இந்த சபையில் பேசுகிறேன் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன்.
Because I feel very much at home.
வீட்டில் இருக்கிறது போல சொந்த இடத்துல இருக்கிறது போல நான் உணர்கிறேன்.
So thank you for inviting me.
என்னை நீங்கள் அழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
You know, Jesus said to his disciples before he went up to the earth to heaven that we are to be his witnesses.
பரலோகம் போறதுக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி.
The world has never seen God.
உலகம் தேவனை கண்டதில்லை.
But they see us.
ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள்.
And when they see us,
அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது,
they must see us as people who are different.
வித்தியாசமானவர்களாக அவர்கள் நம்மை காண வேண்டும்.
That is how we are to be a witness.
அதற்காக தான் நாம் சாட்சியா இருக்க வேண்டும்.
See, when Jesus said you are the light of the world.
நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்ன பொழுது,
a light is like a witness in the darkness.
இருளிலே வெளிச்சம் ஒரு சாட்சியாக இருக்கிறது.
Everything is darkness.
எல்லாமே இருளா இருக்கிறது.
There is one bulb there that's shining like a light.
அந்த இடத்திலே வெளிச்சமாக ஒரு பல்ப் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
But if the bulb is fused, then it's not a witness.
அந்த பல்ப் ஃபியூஸ் போய் விட்டால் அது சாட்சியா இருக்க முடியாது.
It mustn't just look like a bulb, it must really give light.
அந்த பல்ப் மாதிரி கண்ண காணப்பட்டால் மட்டும் பார்த்தா வெளிச்சம் இருக்க வேண்டும்.
And so also as Christians.
அதே போல தான் கிறிஸ்துவாகிய நாமும்.
Where are we to be his witnesses?
எங்கே நாம் அவருடைய சாட்சியா இருக்க வேண்டும்?
It's easy to give a witness in the church.
சபையில வந்து சாட்சி சொல்றது மிகவும் சுலபம்.
Because in the church everyone is a believer.
இந்த சபையில எல்லாரும் விசுவாசிகள்.
Or most people are believers.
அதிகபட்சம் விசுவாசிகள் தான்.
So this is like a room with so many hundreds of bulbs burning.
இந்த அறையிலே அநேக நூற்றுக்கணக்கான பல்புகள் எரிகிறது போல.
That's good.
அது நல்லது.
But in the bulb is needed in the darkness where there is no light.
வெளிச்சம் இல்லாத இடத்திலே இந்த பல்ப் தேவைப்படுகிறது.
So that is the more important place where we are to be a witness.
அப்படிப்பட்ட இடத்துல தான் நாம் மிக முக்கியமாக சாட்சியா இருக்க வேண்டும்.
And witness does not mean just telling people that Christ died for our sins.
சாட்சி என்கிறது கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்கிறது மாத்திரமல்ல.
That is good.
நல்லது அது.
That's important.
முக்கியமானது அது.
Because that's what those people need to hear.
அதுதான் ஜனங்கள் கேட்கப்பட வேண்டிய செய்தி.
But I want to show you an example in the Old Testament in the book of Exodus.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு சாட்சி ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். யாத்திரை ஆமத்திலே.
Where we see an example of what it means to be a witness.
சாட்சி என்றால் என்ன என்பதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை நாம்
பார்ப்போம். Exodus chapter 3.
மூன்றாம் அதிகாரம் யாத்திரை ஆகமம்.
We read here about Moses who was looking after the flock of his father-in-law Jethro.
தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறதான மோசேயை பார்க்கிறோம்.
He had done that for 40 years.
40 வருஷம் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்.
And he had walked up and down that path so many times and he had seen all the bushes and trees around him for so many years.
அந்த பாதையிலே மேலும் கீழுமாக அநேக தடவை நடந்திருக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை அவர் பார்த்திருக்கிறார்.
But this day he saw one of the bushes on fire. As you read in verse 2.
இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறதுபோல ஒரு முட்செடியிலே இருந்து அக்னி ஜுவாலை அவர் பார்க்கிறார்.
Now he had seen those bushes for 40 years.
இந்த முட்செடிகளை 40 வருஷமா பார்த்துக் கொண்டிருந்த மனுஷன்.
And he never even bothered to look at them for 40 years.
40 வருஷமா அதை கவனிக்கிறது கூட கவலைப்பட்டது கிடையாது.
Because there are so many bushes in the desert.
அந்த பாலைவனத்தில் அநேக முட்செடிகள் இருக்கிறது.
Why did he look today?
இன்றைக்கு ஏன் அதை கவனித்து பார்க்கிறார்?
Because today that bush was on fire.
இன்றைக்கு அந்த முட்செடியானது அக்னியிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.
And not only it was on fire.
அக்னியில மாத்திரமல்ல.
Sometimes you see some wood on fire, you don't look at it because it's just burning to ashes.
சில சமயங்கள கட்டைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கும், அதை நம்ம கவனிக்கிறது இல்லை, ஏன்னா அது சும்மா சாம்பலா போறதுக்கா எரிஞ்சு.
But here it says the bush verse 2 was not consumed.
இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், அக்னி பற்றி எரிந்தாலும் கூட அது வெந்து போகாமல் இருந்தது.
It was just burning like a light.
ஒரு வெளிச்சம் போல அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது.
And he could not stop looking at it.
அதை பார்க்காமல் அவனால் இருக்க முடியல.
Because it was different from all the other bushes.
மற்ற முட்செடிகளை விட அது வித்தியாசமாக இருந்தது.
Not because it was bigger or more green or it was on fire.
பசுமையா இருந்ததுனால அல்ல, பெரிதாக இருந்ததுனால அல்ல, எரிந்து கொண்டிருந்ததுனால.
And that is what it means to be a witness.
அதுதான் சாட்சியா இருப்பதனுடைய அடையாளம்.
To be a witness is not to show in the office that we are cleverer than them or bigger than them or richer than them.
ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்கள விட நான் ஞானி அதிகாரி உள்ளவன் பணக்காரன் என்று காண்பிப்பது அல்ல.
No, other people may be richer and other people may be cleverer.
நம்மை விட அறிவாளிகளாக பணக்காரர்களாக மற்றவர்கள் இருக்கலாம்.
How does a student show that he's a witness for Christ in the school or college?
பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே ஒரு மாணவன் எப்படி சாட்சியா இருக்க முடியும்?
Even your children can be witness for Christ.
பிள்ளைகள் கூட அப்படி சாட்சியா இருக்க முடியும்.
How?
எப்படி?
It's not by coming first in the class.
கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரதுனால அல்ல.
All Christians don't come first in the class.
எல்லா கிறிஸ்தவங்களும் பள்ளிக்கூடத்திலே முதலாவது வருகிறது இல்ல கிளாஸ்ல.
I think among the disciples of Jesus perhaps only Judas Iscariot would come first in the class
because he is very clever.
I think Peter must have come about 20th or 25th in the class.
Peter oruvela 20-25th edathukku dhaan vandirpan.
He was not a clever man.
பேதர் அப்படிப்பட்ட ஒண்ணு அறிவாளி ஒண்ணு
கிடையாது. The Bible says in 1 Corinthians 1 God has not chosen so many clever people.
வேதம் 1 கொரிந்தியில் சொல்லப்பட்டிருக்கு அநேக அறிவாளிகளை தேவன் ஞானிகளை தேவன் தெரிந்து கொள்ள.
There are a few.
கொஞ்சம் பேர் இருக்காங்க.
Maybe 1 or 2%.
ஒருவேளை 1-2%.
More than 95% God I have seen throughout the world God has chosen very simple people to be his children.
உலகம் முழுவதும் 95%க்கு மேல சாதாரண ஜனங்களை தேவன் தெரிந்திருக்கிறார்.
So he doesn't choose the big bushes.
பெரிய முட்செடிகளை அல்ல.
So, how are you going to be a witness in your school?
பள்ளிக்கூடத்தில் நீங்க எப்படி சாட்சியா இருக்க போறீங்க?
Not by coming first.
முதலாவது வரதனால
இல்ல. Coming first will only show you got a clever brain.
முதல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது நல்ல புத்தி இருக்கிறது காண்பிக்கும்.
But if you can be good to other children in your class then you show you got a good heart.
நீங்க மற்றவங்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கும்போது உங்களுடைய நல்ல இருதயத்தை காண்பிக்கிறீங்க.
It's not even by preaching.
பிரசங்கம் பண்றதனால
இல்ல. Preaching is a gift.
பிரசங்கம் பண்றது ஒரு வரம்.
If God takes away the gift from me I won't be able to speak.
ஆண்டவர் என்னிடத்துல இருந்து வரத்தை எடுத்துட்டா என்னால பேச முடியாது.
I can get up and talk and waste people's time.
எந்திரச்சு பேசி ஜனங்களுடைய சமயத்தை வீணடிக்கலாம்.
But this is a gift.
தேவனுடைய வரம் இது.
And God gives it to some people.
அது ஒரு சிலருக்கு ஆண்டவர்
கொடுக்கும். But even if God has not given you a gift.
ஆண்டவர் உங்களுக்கு அந்த வரம் கொடுக்காவிட்டாலும்
speak.
பேசுகிறதற்கு
you can still be a witness.
நீங்கள் இன்னும் சாட்சியா இருக்க முடியும்.
By doing good to people.
ஜனங்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக.
That is how we can be a witness for Christ.
அப்படி தான் கிறிஸ்துவுக்கு என்று நாம் சாட்சிகளாக
இருக்க முடியும். We stand out as different from the others.
மற்றவர்களை விட நாம் வித்தியாசமானவளா இருக்க முடியும்.
I used to tell my children when they were small and they're going to school.
பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் சிறியவளா இருந்து பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லுவேன்.
I say you got to be a witness in your school.
பள்ளிக்கூடத்துல நீங்கள் சாட்சியா இருக்க
வேண்டும். Just like this bush is different from all the other bushes.
மற்ற புதர்களை விட இந்த முட்புதர் எப்படி வித்தியாசமா இருந்தது அது போல.
I said how are you going to be a witness in your class?
உங்க கிளாஸ்ல நீங்க எப்படி சாட்சியா இருக்க போகிறீர்கள்?
By you are thinking how would Jesus behave if he was a little 10 year old boy in a class?
இயேசு கிறிஸ்து 10 வயசா இருக்கும்போது கிளாஸ்ல இருந்திருந்தாருன்னா அவர் எப்படி நடப்பாரோ அப்படி நடப்பதன் மூலமாக.
You know how some students always like to mingle with the clever students and the rich students.
ஒரு சில மாணவர்களை பாத்தீங்கன்னா புத்திசாலியான பிள்ளைகள் பணக்காரர்களோட தான் கலந்து வருவார்கள்.
But I said I think Jesus would always mingle with the poor and those who are despised by others.
மற்றவர்களால பரிகாசம் பண்ணப்பட்டு ஏழையா இருந்த ஜனங்களோடு தான் இயேசு கிறிஸ்து கலந்து சேர்ந்து இருந்திருப்பார் என்று
நம்புகிறேன். So you also must be like that.
நீங்களும் அப்படி இருக்க வேண்டும்.
You look for someone whom nobody cares for.
ஒருவருமே கவலைப்படாத அவரை பார்த்து தெரிந்து கொள்ள
வேண்டும். Boy who is just lonely.
தனியா இருக்கிற பையன்.
Or someone who can't speak well.
நன்றாக பேச முடியாத பையன்.
Someone whose clothes are a bit torn.
கிழிந்த கந்தை துணியை போட்டுக்கிறவர்.
Someone who's poor.
ஏழையா இருக்கிறவங்க.
Someone who is not good in his studies.
படிப்புல நன்றாக செய்யாத பையன்.
I said if you are good in your studies I would tell my children sit with that boy and help him to do his arithmetic and help him. That's what Jesus would do.
நீங்க ஒருவேளை நன்றாக கணக்கு வராத பையன் இவருக்கு நன்றாக கணக்கு வந்தா கணக்கு நல்லா போட முடியாத தம்பி இடத்துல உட்கார்ந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும்.
So we can be a witness like that.
அப்படிதான் நாம்
சாட்சியா இருக்க. By looking for the people whom other people don't care for.
மற்றவர்கள் அக்கறைப்படாத அவர்களை கண்டு அவர்களோடு கூட அக்கறை கொள்வது.
You know there are many lonely people in the world.
இந்த உலகத்திலே தனிமையா இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு.
Even in your factory and your place of work there are so many lonely people.
நீங்க வேலை செய்யற இடத்துல ஃபேக்டரியில அநேக தனிமையானவர்கள் இருக்கார்கள்.
And your eyes must be open to see is there some lonely person there all by himself.
அப்படி இருக்கிறவர்களை காணும்படியாக உங்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும்.
Somebody who is discouraged perhaps whose face is down.
ஒருவேளை மூஞ்சியை தொங்க போட்டு கவலையோடு கூட சோர்ந்து போனவர்கள்.
If you do that you'll find God blesses you.
அப்படி நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நீங்க
பார்க்க. You can be like this bush. Like this bush here.
இங்க இருக்கிற அந்த எரிகிற முட்செடியை போல.
And when Moses stopped and looked and said, this bush is different.
Mose நின்று பார்த்து அதை பார்த்தபொழுது வித்தியாசமாக
இருந்தது. God could speak to Moses through the bush.
இந்த முட்செடியின் மூலமாக தேவன் மோசையோடு கூட பேசினார்.
So the bush was not first making a lot of noise.
இந்த முட்செடி பெரிய சத்தம் போட்டு கொண்டிருக்கவில்லை.
It was just shining, no noise.
அந்த இடத்துல எரிந்து கொண்டு மாத்திரம் இருந்தது.
And then the sound came.
பிறகுதான் சத்தம் வந்தது.
That is the best way to witness in our place of work or school or college.
கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற இடத்துல இப்படித்தான் மிக சிறந்த முறையில் நாம் சாட்சி.
Not by making a noise first.
முதல்ல சத்தம் போடுறதுனால அல்ல.
But that people can see the way we work, the way we do things is so different from others.
நாம் வேலை செய்கிறது, நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்களோட வித்தியாசமா இருக்கும் பொழுது ஜனங்கள் நம்ம கவனிப்பார்.
I tell people in our children in our school, even our house, in our church.
எங்களுடைய வீடுகளில் பள்ளியில சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இப்படி சொல்லுவேன்.
I say when you must be different from the other children by number of things.
அநேக காரியங்களில் நீங்கள் மற்றவர்களோட வித்தியாசமானவர்களாக
இருக்க வேண்டும். For example,
உதாரணமாக
you don't make fun of the teachers.
பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களை நீங்க
lot of children behind the teacher's back they making fun of the teachers.
டீச்சருக்கு பின்னாடி இருந்து கொண்டு அவர்களை கேலி செய்து கொண்டிருப்பார்கள்.
Even in this class they rebel against the teachers.
கிளாஸ்ல இருந்து கொண்டு அவர்கள் விரோதமாக காரியங்களை செய்வார்கள்.
You have to be different.
நீங்கள் வித்தியாசமானவர்களா இருக்க
வேண்டும். You must respect your teacher.
உங்களுடைய ஆசிரியரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும்.
And you must never cheat in your examination.
பரீட்சையில ஒரு காலம் ஏமாற்ற கூடாது.
Even if all the others cheat.
எல்லாரும் அப்படி செய்தாலும்
you must not cheat.
நீங்கள் ஏமாற்றவே கூடாது.
I used to tell my children it's better you fail in an examination than pass by cheating.
நீங்க பரீட்சையில தோத்து போயிட்டா கூட ஃபெயில் ஆயிட்டா கூட பரவாயில்ல. ஏமாற்றி நீங்க பாஸ் ஆகிறதுல பிரயோஜனம் இல்லை.
If you pass by cheating God will never bless you later on in life.
நீங்க ஏமாத்தி பாஸ் பண்ணீங்கனா ஆண்டவர் பின்னாடி உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது.
But if you are honest,
நீங்க நேர்மையா இருந்தா
find that God really blesses you later on.
பின்னாடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்க காணும்.
So first by our life people must see this boy, this girl never cheats.
முதல்ல மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக இவர் ஏமாற்றவில்லை என்பதை காண வேண்டும்.
This girl is so helpful, this boy is so helpful.
இந்த பிள்ளை இந்த பையன் மிக உதவியா இருக்கார் என்பதை காண
வேண்டும். People must be able to say there's something different about you.
ஓ இது உன்னை குறித்து வித்தியாசமா இருக்கிறது என்று அவர்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டும்.
That must be in your place of work also.
வேலை செய்கிற இடத்திலும் கூட.
That you do your job faithfully.
உண்மையாக வேலை செய்ய வேண்டும்.
You work full hours and don't cheat in any way.
எந்த வகையில் ஏமாற்றல் முழு நேரம் வேலை செய்ய வேண்டும்.
If you got a home, that must be the testimony of our home also.
வீடு இருந்தனா வீட்டிலேயும் அங்கே சாட்சியா இருக்க வேண்டும்.
They see that this husband and wife are so different.
இந்த புருஷனும் மனைவி ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க.
They brought up their children so well.
பிள்ளைகளை அருமையாக வளர்த்திருக்கார்கள்.
Children are so respectful.
பிள்ளைகள் மரியாதையா இருக்காங்களே.
So this is what it means to be a witness. When they see our life, that's like the light.
இப்படி நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும் பொழுது தான் வெளிச்சம் போல ஒரு சாட்சி.
Then they stop. And then we can speak the words.
பின்பு அவர்கள் நின்று கவனிக்கும் பொழுது நாம் வசனத்தை சொல்ல முடியும்.
People must see that we are people who have a heavenly father.
அவர்கள் நம்மை அறிந்து நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார் என்று சொல்லி.
People must see that here is a person who God seems to care for this person.
இங்க ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தேவன் அவர் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
That's why he's never worried about anything.
ஆகையினால தான் எதை குறித்தும் கவலை இல்லாமல் இருக்கிறார்.
He has no complaint even against the people who harm him.
அவரை தொந்தரவு பண்ற ஆட்கள் மேல கூட அவர் ஒன்னும் முறுமுறுக்கிறது இல்லை.
Why is it we don't have a complaint against people who harm us?
ஏன் நம்மை குறை சொல்ல நம்மை துன்பப்படுத்துகளோடு குறை சொல்லுகிறது இல்லை?
In the world we find so many people who are always complaining about somebody who harmed them.
அவர்களை தொந்தரவு பண்ணுகிறவர்கள் எப்பொழுதும் குறை சொல்லுகிற ஜனங்கள் இருந்து கொண்டே இருக்கார்.
So and so did this to me and so and so harmed me like this.
இவர் இதை எனக்கு செய்து விட்டார், அவர் என்னை இப்படி பண்ணி விட்டார்.
My mother-in-law is treating me like this.
என்னோட மாமியார் என்னை இப்படி நடத்துகிறார்.
And my relatives cheated me of the property.
என்னோட சொத்துல என்னோட சொந்தக்காரர் இப்படி ஏமாத்திட்டாங்க.
There's so many stories we like the world is full of people like this.
உலகத்துல ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்திருக்கிறது.
Why is it a true Christian has no complaint?
ஏன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒன்றும் குறை சொல்லுகிறது?
It's not because he doesn't have any troubles.
ஒன்னும் பிரச்சனை இல்லாதனால் அல்ல.
See, I've been a believer for 45 years.
நான் ஒரு விசுவாசியாக 45 வருஷமா இருக்கேன்.
And I can tell you many many stories of people who tried to harm me in many ways.
அநேக வழிகளிலே என்னை தொந்தரவு செய்யும்படிக்காக இருந்த அநேக ஜனங்கள் இருந்திருக்கார்கள்.
Who tried to tell false stories and so many things.
அத்த பொய்யான கதைகளை கட்டி விடுகிறவர்கள்.
I can honestly say I have no complaint against any of them.
உண்மையாக நேர்மையாக நான் சொல்ல முடியும், எனக்கு அவர் மேல எந்த குறையும் கிடையாது.
Shall I tell you why?
ஏன் தெரியுமா?
Because I believe all of that God has made it work for my good.
நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இதெல்லாம் வைத்து நன்மையாக எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்.
How do I know that?
அது எப்படி எனக்கு தெரியும்?
Because I've read the Bible.
வேதத்தை நான் வாசித்திருக்கப்படினால்.
And I see all the people who try to harm God's people. It only worked for the good of that person.
யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ண வேண்டும் நினைக்கிறார்களோ அதெல்லாம் நன்மையாக ஆர்டர் பண்ணிப்பார்.
So we can be a witness by saying I have no complaint against anybody.
இப்படியாக நாம் சாட்சியாக மற்றவர்கள் மேல குறை இல்லாம இருக்கும் பொழுது நாம் சாட்சியா இருக்க முடியும். குறை சொல்லாமல் இருக்கும் பொழுது.
Can you all say that?
அதெல்லாம் சொல்ல முடியுமா?
Can you all say today I have no complaint against anybody in the whole world.
இந்த உலகத்துல யார் மேலும் எனக்கு குறை கிடையாது அப்படி நீங்க சொல்ல முடியுமா?
If you read the Bible you can say that.
நீங்கள் வேதத்தை வாசித்தால் அப்படி சொல்ல முடியும்.
The Bible is full of such stories.
வேதம் இப்படிப்பட்ட கதைகள் நிறைந்திருக்கிறது.
That whenever people try to do harm to God's people.
தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த அவர் முயற்சி
செய்கிறார். God made it work in some way for good.
அதை நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணியிருக்கிறார்.
For example.
உதாரணமாக.
When Joseph's brothers tried to sell him off as a slave.
யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்க முயற்சித்த பொழுது.
They really hated him.
அவனை முழுவதுமாக வெறுத்தார்கள்.
Imagine if your own brothers want to get rid of you and sell you as a slave to another far country.
யோசிப்பு பாருங்க உங்களுடைய சொந்த சகோதரர் உங்களை அடிமையாக வேற தேசத்துக்கு விற்க வேண்டும் என்று இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க.
And how did it work out?
அது எப்படி முடிந்தது?
He finally became the ruler in that country.
அந்த நாட்டினுடைய அதிகாரியாக மாறிவிட்டார்.
But he would never have gone to that country if his brothers had not sent him as a slave.
இந்த சகோதரர்கள் அவர் அடிமையாக விற்காம இருந்தால் ஒரு காலம் அந்த இடத்துல அதிகாரியாக ஆளுகிறவராக வந்திருக்க முடியாது.
Joseph would never have gone to Egypt, never met Pharaoh if his brothers had not sent him as a slave.
அவருடைய சகோதரர்கள் அடிமையாக விற்காதிருந்தால் அவர் எகிப்தில் போயிருக்க முடியாது, அங்க பார்வோனை பார்த்திருக்க முடியாது.
There also one evil woman told all types of false stories about him.
அங்கேயும் ஒரு பொல்லாத மனுஷி இருந்து அவனை போய் என்ன கதையெல்லாம் கட்டிவிட்டான்.
And said this man is trying to molest me, that Potiphar's wife said.
அந்த அந்த அதிகாரியுடைய மனைவி இப்படி சொல்லிவிட்டு இந்த மனுஷன் வந்து எனக்கு கெடுக்க வந்துட்டான்
சொல்லிட்டான்.
அதுக்காக அவனை ஜெயில போட்டாங்க.
See, even if you are put in a jail on a false charge.
தவறான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு உங்களை ஜெயில போட்டாலும் கூட.
I don't know whether any of you have experienced that.
யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி அனுபவிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது.
People have tried to put me in jail on false charges. It has not happened yet.
அநேக ஜனங்கள் என்னை போய் குற்ற சொல்லி என்னை ஜெயில போட முயற்சித்திருக்கார்கள்.
Supposing it happens to you.
ஒருவேளை அது உங்களுக்கு நடந்திருக்குன்னு
நினைங்க. Do you believe that even that God can make it work for your good?
அப்படி நடந்தால் கூட தேவன் அதை நன்மையாக முடிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா?
Supposing somebody hates you here and makes a false charge against you and puts you in a jail.
ஒருவேளை உங்கள் மேல யாராவது உங்களை வெறுத்து உங்களை போய் குற்றச்சாட்டு சொல்லி உங்களை ஜெயில போடுறாங்க.
You still don't have to complain.
இருந்தாலும் முறுமுறுக்க வேண்டும்.
Because I read in the Bible.
வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
That when somebody did that to Joseph.
அப்படி அவர்கள் யோசேப்புக்கு அதை செய்த பொழுது.
It was in jail that he met Pharaoh's butler. That is how he got a contact with Pharaoh.
ஜெயில தான் பார்வோனுடைய பட்லரே அவன் சந்திக்கிற அந்த இடத்துல.
He would never have met that person if he had not gone to jail.
ஜெயிலுக்கு போகாதிருந்தா அந்த மனுஷனே யோசேப்பு பார்த்திருக்க முடியாது.
He would have been just a servant in that army general Potiphar's house.
அந்த போத்திபாரண வீட்டில் எப்பவுமே வேலைக்காரனா தான் இருந்திருக்க முடியும்.
But God said, I've got a better place for him.
ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு நான் வேற ஒரு நல்ல
இடம். Potiphar put him in a jail.
போத்திபார் அவனை கொண்டு ஜெயில போடுறான்.
There he meets Pharaoh's butler.
அந்த இடத்துல பார்வோனுடைய சமையல்காரனை சந்திக்கிறான்.
He gets a contact with Pharaoh.
அங்கிருந்து சந்தர்ப்பம் கிடைச்சு பார்வோன் இடத்துக்கு
போறான். And then he becomes the ruler of Potiphar.
அந்த போத்திபாரனுடைய அதிகாரியாக அவன் மாறி விடுகிறான்.
Isn't that wonderful what God does?
ஆண்டவர் செய்கிறது ஆச்சரியம் அல்லவா?
So first of all he was taking orders from Potiphar. Now he is giving orders to Potiphar because he has become the ruler.
முதல்ல போத்திபாரனிடத்திலிருந்து வேலை கேட்டு செய்து கொண்டதை இப்போ போத்திபாருக்கு வேலை கொடுக்கிறான்.
How did that happen?
அது எப்படி நடந்தது?
Because Potiphar put him in jail.
போத்திபார் அவனை ஜெயில போட்டதனால தான்.
You think you can defeat God? That is impossible.
ஆண்டவரை நீங்க தோற்கடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? அது முடியாது.
It's impossible.
நடக்காது.
No Potiphar, no Joseph's brothers, nobody can defeat God.
போத்திபாரனாலும் முடியாது, யோசேப்புடைய சகோதரனாலும் முடியாது, ஒருத்தராலும் முடியாது.
And this is your God.
இவர் உங்களுடைய
தேவன். This is my God.
இது நம்முடையது, என்னுடையது.
Nobody can defeat him.
அவரை ஒருவராலும் தோற்கடிக்க
முடியாது. They may try to suppress us. But it will work for our good.
அவங்க நம்மளை ஆச்சரியப்படுத்த முயற்சிக்கலாம், நன்மையாக தான் ஆண்டவர் முடிப்பார்.
Take another example.
இன்னொரு உதாரணம்.
There was a man, you know, read in the book of Esther called Haman who was such a wicked man.
ஆமான் சொல்லி எஸ்தருடைய புத்தகத்தில் ஒரு துன்மார்க்கமான மனுஷனை பார்க்கிறோம்.
You know there are some proud people like that.
அந்த மாதிரி பெருமை பிடித்த ஜனங்களை, கர்வம் பிடித்தவர்களை
பார்க்கிறோம். They want everybody to bow down and say sir 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 to them.
அவங்களை பார்த்தேனே அப்படியே தலையை தாழ்த்தி சார் சார்னு கூப்பிடணும்.
But there was one man there called Mordecai who said, I will only bow down to God, I will not bow down to any man.
அந்த இடத்துல மொர்தெகாய் ஒரு மனுஷன் தான், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் என் தலையை தாழ்ந்த மனுஷனுக்கு அல்லன்னு சொன்ன மனுஷன்.
So this Haman hated him.
இந்த ஆமான் அவனை வெறுத்தான்.
You read it in the book of Esther.
எஸ்தருடைய புத்தகத்தில் அதை வாசிக்கிறோம்.
And one night,
ஒரு நாள் இரவில்,
Haman and his wife were sitting up saying what to do to this man.
ஆமானுடைய மனைவி சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க, இந்த மனுஷனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி.
And they made a gallows which is 70 feet high.
70 அடி உயரமான தூக்கு மரம் ஒன்று செய்து வைத்திருக்காங்க.
Now to hang a man you need a gallows only about 10 feet high. You don't need 70.
ஒரு மனுஷனை தூக்குறதுக்கு தூக்குல போறதுக்கு 10 அடி உயரம் அந்த மரமானா போதும்.
Why he made this 70 feet high to hang a man?
ஒரு மனுஷன் தூக்கல போடுறதுக்கு 70 அடி உயரம் உள்ள மரம் எதுக்கு?
This is like 7-story building.
ஏழு மாடி கட்டடம் போல.
Because he wanted the whole town to see this fellow hanging.
இந்த டவுன்ல இருக்கிற எல்லாரும் இந்த மனுஷன் தொங்கறத பார்க்கணும்.
To humiliate him.
அவனை தாழ்த்துறதுக்காக.
And you read that story.
அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
Do you know who finally hung on that gallows?
அந்த தூக்கு மரத்துல கடைசியில இத தொங்கினது யார் தெரியுமா?
Haman himself.
ஆமான் தான்.
What do you learn from that?
இதிலிருந்து நாம் என்னதை கற்றுக்கொள்கிறோம்?
That if somebody makes a gallows for you,
உங்களுக்கு யாராவது தூக்குமரம் செய்தாங்கனா,
God can even make that fellow hang on it.
ஆண்டவர் அந்த மனுஷனையே அதில் தொங்க வைக்க அவரால் முடியும்.
This the Bible is full of such stories.
இப்படிப்பட்ட கதைகளால் வேதம் நிறைந்திருக்கிறது.
You read once that Herod was so angry that he locked up Peter in a jail.
ஒரு சமயத்தில் நான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏறது பயங்கர கோபமா இருந்து பேதுரு ஜெயில போட்டிருக்கான்.
And he says, next week I'll kill him.
அடுத்த வாரம் அவனை கொல்ல போகிறேன் என்று சொல்லி.
This is in Acts chapter 12.
அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் இருக்கிறது.
Now Acts chapter 12 has got two parts to it.
அப்போஸ்தலர் 12ல ரெண்டு பகுதிகள் உண்டு.
In the first part,
முதல் பகுதியில்
he's locked up Peter in the jail.
முதல் பகுதியில் பேதுரு ஜெயில போட்டிருக்கான்.
Next week I'm going to kill him, cut off his head.
அவன் தலையை அடுத்த வாரத்தில் வாங்குறேன் சொல்லிட்டு.
But God did a miracle.
ஆனால் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார்.
Took him out of the jail.
ஜெயிலிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறார்.
Opened the doors and sent an angel to take him out.
தேவதூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வருகிறார்.
But that's not the end of the story.
அது கதையினுடைய முடிவல்ல.
You know what we read in the end of that chapter?
அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா?
In Acts 12:23.
12:23ல
same chapter.
அதே அதிகாரத்துல
this next week when Peter was supposed to be killed.
அடுத்த வாரம் பேதுரு மரிக்க வேண்டும்.
Instead of Peter being killed,
பேதுரு கொல்லப்படுகிறதுக்கு பதிலாக,
it says the angel of the Lord struck Herod and Herod was killed.
கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான் சொல்லப்பட்டது.
That was referring to Herod. You read in verse 21.
21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறது ஏரோதை குறித்து.
So this man who tried to kill God's servant, finally God killed him.
யார் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதன் தேவனாலே கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
Now we don't wish evil for other people.
மற்றவர் கெட்டு போன அழினு நாம் நினைக்கிறது இல்ல.
But I tell you one thing.
ஆனால் சொல்லுகிறேன் ஒரு காரியம்.
The Bible is full of stories of the way God punishes those who trouble his children.
தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி தண்டித்தார் விசாரித்தார் என்று அநேக சம்பவங்கள் வேதத்தில் இருக்கு.
Jesus said that I'm sending you like sheep in the midst of wolves.
ஆடுகளை ஓநாயர்களுக்கு அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன் என்று இயேசு தன் சீஷர்களை.
God has made us like that.
ஆண்டவர் நம்மை அப்படி படைத்திருக்கிறார்.
God has not made Christians the rich powerful people like all the people in this country.
இந்த நாட்டில் இருக்கிறது போல பணக்காரர்களாக அதிகாரமுறையாக ஆண்டவர் எல்லா கிறிஸ்தவர்களையும் உண்டாக்கவில்லை.
You know so many people in this country are so arrogant because they got so much money.
பணம் இருக்கிறனால இந்த ஊர்ல இருக்கிற அநேக ஜனங்கள் கர்வம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
And I used to think why didn't God give Christians all this money, why he gave it all to the non-Christians?
நான் யோசிப்பேன், கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஏன் இப்படி இந்த பணத்தை எல்லாம் கொடுக்கல?
Have you ever thought like that?
நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்களா?
I used to think like that.
நான் அப்படி நினைக்கிறது உண்டு.
Why God didn't give all the oil to the Christians? Why he gave it to all the
ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இந்த ஆயில் எல்லாம் கொடுக்கல?
Because of the oil only everybody has got this money.
இந்த எண்ணெய் இருந்ததனால தான் ஜனங்களுக்கு எல்லாம் இவ்வளவு காசு வந்திருக்கு.
And because of that many of them are so proud and they treat so many of God's people so badly.
பணம் இருக்கிறனால பெருமைப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை இப்படி நடத்துகிறார்கள்.
And so many they are so arrogant, they cheat them, don't pay them properly.
பணம் வந்து கர்வம் வந்து பெருமைப்பட்டு ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கிறது.
I got an answer to that.
அதுக்கு ஒரு பதில் எனக்கு கிடைத்தது.
That if we had so much money,
நமக்கு இவ்வளவு பணம் இருந்தா,
that money would become our God.
இந்த பணம் நம்முடைய தெய்வமாய் மாறிவிடும்.
That is what has happened.
அதுதான் நடந்தது.
A lot of people, money has become their God.
அநேக ஜனங்களுக்கு பணம் அவருடைய தேவனாக மாறிவிட்டது.
We think that idol worship is only making some statue and bowing down to that.
நாம் நினைச்சிருக்கோம் சிலை வணக்கம் அப்படிங்கறது சொல்றது ஒரு சிலையை செஞ்சு வணங்குறதுன்னு
சொல்லி. No, even going after money, that is a form of idol worship.
விக்கிரகாராதனைங்கிறது பணத்தை கும்பிடுகிறது கூட அதுதான்.
So God saves us from that.
ஆண்டவர் இவரிலிருந்து நம்மை
ரட்சிக்கிறார். By not giving us too much.
நமக்கு பணத்தை அதிகமா கொடுக்காத மூலமா நம்மை காப்பாற்றுகிறார்.
Because otherwise we'll start worshiping it.
இல்லனா இதை கும்பிட ஆரம்பித்து விடுவோம்.
So he gives some people more, some people less, but he knows exactly how much to give to each person.
ஒருவங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார், ஒருவங்க குறைவாக கொடுக்கிறார், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு நன்றாக தெரியும்.
If you don't listen to God,
நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா,
you can keep on running after it and get much more than what God wants you to have.
ஆண்டவர் உங்களுக்கு இருக்கணும்ங்கறத நினைக்கிறத விட அதிகமாக அதுக்கு பின்னாடி ஓடி பெற்றுக் கொள்ளலாம்.
If you get more than what God wants you to have, that will destroy you.
உங்களுக்கு ஆண்டவர் இருக்கணும் நினைக்கிறத விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அது உங்களை அழித்து விடும்.
You know, it's just like food.
சாப்பாடு மாதிரி தான்.
You can have a good chicken biryani.
நீங்க ஒரு நல்ல நல்ல அருமையான சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம்.
And you, but if you keep on eating so many plates, you'll get sick.
நீங்க நிறைய பிளேட் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா சிக் ஆயிருவீங்க.
It's a good food, but you got to eat only so much, otherwise you'll get sick.
அது நல்ல ஆகாரம் தான், ஆனா கொஞ்சம் தான் கரெக்டா சாப்பிடணும்.
Money is like that.
பணமும் அப்படிதான்.
God knows exactly what is good for us.
ஆண்டவருக்கு சரி எது நமக்கு
நல்லது. Don't think if you have more you'll be happier.
நீங்க நினைக்க நிறைய இருந்துனா நான் சந்தோஷமா பண்ண
நினைக்காது. That is as foolish as somebody saying I ate one plate of chicken and biryani that made me so happy.
அது ஒரு இப்படி நினைக்கிற ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா என்னை சந்தோஷப்படுத்தி.
So next time I'll eat about 25 plates.
அடுத்த தடவை 25 பிளேட் சாப்பிட போறேன்.
You won't be happy. You won't be able to sleep at night. Your stomach will be paining.
நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. நைட்ல வயித்துலயே வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தூங்க முடியாது.
So money is like that.
பணமும் அப்படிதான்.
Don't think if you have more you'll be happier.
நினைக்காது. நிறைய பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன் நினைக்காதீங்க.
God has deliberately determined how much each of us should have.
ஆண்டவர் மிக திட்டமாக நினைத்திருக்கார் நமக்கு ஒவ்வொருக்கும் எவ்வளவு தேவை என்று.
I know in my life.
எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில.
Different times in my life God has decided this time he must have so much.
ஆண்டவர்
this time he must have so much.
தீர்மானமாக இந்த சமயத்தில் இவ்வளவு இருக்கணும், இந்த சமயத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் தீர்மானமாக எனக்கு கொடுத்திருக்கிறார்.
And that is the thing that protected me.
அதுதான் என்னை காப்பாற்றி இருக்கு.
If I had too much I would have wasted, I would have ruined my life.
ஒருவேளை நிறைய இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை நான் அழித்திருக்க கூடும்.
So God knows exactly what is best for you.
நமக்கு தலை சிறந்தது எது என்று ஆண்டவர் நன்றாய் தெரியும்.
And we are a witness by showing the world that our Father in heaven cares for us.
நாம் தேவனுக்கு சாட்சியா இருக்கிறது எப்படி அவர் நம்மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
That is why we are never anxious about anything.
எதை குறித்து நாம் கவலை கொண்டிருக்க கூடாது.
You know the Bible says in Philippians 4.
பிலிப்பியர் 4-லே வசனம் சொல்லுகிறது.
It's a command of God.
இது ஒரு தேவனுடைய கட்டளை. இது
sometimes we take one command of God seriously but another command we don't take seriously.
சில சமயங்களில் தேவனுடைய ஒரு கட்டளையை பிடித்துக்கொண்டு தொங்குகிறோம், இன்னொன்னை விட்டு விடுகிறோம்.
See, here is a command.
இந்த இடத்துல ஒரு கட்டளையை பார்க்கிறோம்.
Be anxious for nothing.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆராதனை.
But in everything with prayer and supplication thanksgiving let your requests be made known to God.
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
He is not saying you'll have no problems.
ஆண்டவர் சொல்லல உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு.
But what he is saying is whenever you have a problem just bring it to God in prayer.
வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது தேவனிடத்தில் அதை கொண்டு வாருங்கள்.
Thank him.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லு.
Lord, I thank you that you've heard my prayer.
ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள்.
Then only that promise in verse 7 will be fulfilled.
பிற்பாடு அந்த 7-ஆம் வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
Now I'll tell you why many of you when you pray the peace of God written in verse 7 does not come into your heart.
அநேகர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த 7-ஆம் வசனத்தில் இருக்கிற தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்காத இருக்கிறது ஏன் என்று சொல்லுகிறார்.
There is a promise.
அங்கே வாக்குத்தத்தம் இருக்கிறது.
The peace of God will guard your hearts around you and your mind.
தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும்.
You know the picture here is lot of soldiers surrounding you.
இந்த இடத்துல இருக்கிற படம் என்னவென்றால் अनेक வீரர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள்.
Peace of God is like many soldiers.
தேவனுடைய சமாதானம் உங்களை சுற்றி अनेक வீரர்கள் காக்கிறது போல.
You see in India all these big ministers have got so many black cat commandos with guns and all surrounding them.
நம்மூர்ல அந்த ஒவ்வொரு மினிஸ்டர் சுத்தியும் black cats வச்சு அப்படியே அங்க பா சுத்தி நிக்கிறது போல.
And peace of God is like that.
அப்படித்தான் தேவ சமாதானம் நம்மை சுற்றி இருக்கும்.
No anxiety can come into him. ஒரு கவலை
ஒரு கவலை வந்து நம்மை சுட்டுக்கொள்ள தள்ள முடியாது.
No, not possible.
முடியாது.
How that has happened? Why is it not happening to us?
அது ஏன் நமக்கு நடக்கிறது இல்லை?
I'll tell you.
நான் சொல்லுகிறேன்.
Because we pray.
நாம் ஜெபிக்கிறோம்.
And we pray.
நாம் ஜெபிக்கிறோம்.
And we pray.
நாம் ஜெபிக்கிறோம்.
But we don't do what it says here in verse 6 to thank God for having heard our prayer.
ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுகிறது இல்லை.
So then these commandos don't surround us. We are helpless.
இப்படி சமாதானம் நம்மை சூழ்ந்து நிற்கிறது இல்லை.
And then we are anxious, we are worried.
ஆகையினால கவலைப்பட்டு கலங்குகிறோம்.
So here is a little advice to you from this verse.
இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒரு புத்தி சொல்லுகிறேன்.
When you pray concerning a problem,
ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
okay, you pray 10 times, 20 times, okay, 100 times.
10 தடவை, 20 தடவை, 100 தடவை நீங்க ஜெபம் பண்ணுங்க.
But each time,
ஒவ்வொரு முறையும்
you say, Lord, I thank you, you heard my prayer.
ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன், நீர் என் ஜெபத்தை கேட்டீர்.
And you'll see it makes a big difference.
அது ஒரு பெரிய வித்தியாசத்தை செய்கிறது நீங்க
காண முடியும். Lord, I'm praying and I thank you, you heard me.
ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்டீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள்.
Then people may say, then why are you praying a second time?
சொல்லி கொடுத்திருக்கிறார்.
I don't know the reason for it.
அது எனக்கு தெரியாது ஏன் என்று.
See, there are many things about God we don't understand.
ஆண்டவரை குறித்து அநேக காரியங்களை நாம் விளங்கிக் கொள்கிறது இல்லை.
God's wisdom is like an ocean.
தேவனுடைய ஞானமானது பரந்த கடலை போல.
My mind is like a small cup.
என்னுடைய மனது ஒரு சிறிய இது போல இருக்கிறது.
Can the ocean fit inside this cup?
இந்த கப்ல வந்து ஒரு பெரிய கடல் வந்து இருக்க முடியுமா?
Can that whole sea come and fit inside my small cup?
இந்த என்னுடைய சிறிய மூளை இருக்கிற அந்த கப் போல இருக்கிற மூளையில வந்து முழு கடல் தண்ணி வந்து இருக்க முடியுமா? முடியாது.
So I can't understand all of God's wisdom.
தேவனுடைய எல்லா ஞானத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாது.
I don't know all the reasons why he tells us to pray and pray and pray and pray and pray.
ஏன் நான் ஜெபித்து ஜெபித்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்ற காரணம் எனக்கு தெரியாது.
But I don't need to know.
அது எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம்.
Jesus has said, do it, I do it.
இயேசு சொல்லியிருக்கிறார், செய்யுங்கள், செய்கிறேன்.
No, just like when we tell our small children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிறது போல.
See, don't play with that blade.
அந்த பிளேடை வச்சுக்கிட்டு விளையாட வேண்டாம் அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம் அல்லவா?
The child doesn't know why.
அந்த பிள்ளைக்கு ஏன் என்று தெரியாது.
We know why.
பெரியவர்களுக்கு ஏன் என்று
தெரியும். It'll hurt itself.
அது காயப்படுத்திவிடும்.
So sometimes I realize I'm like a small child.
நான் சில சமயங்களில் உணர்கிறேன், நான் அந்த குழந்தை போல.
God says something, I don't know the reason.
எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அது காரணம் தெரியும்.
I know it's good for me.
ஆனால் அது நல்லது என்று எனக்கு தெரியும்.
I don't need to know the reason.
அந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது.
I know that my heavenly father loves me and he's told me to do it.
என்னுடைய பரலோக பிதா என்னை நேசித்து இதை செய்யும்படி சொல்லியிருக்கோ.
He's told me to pray and keep on praying till I get an answer. Okay, I'm going to keep on praying.
ஆண்டவர் சொல்லிருக்கிறார், ஜெபியுங்கள், பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபியுங்கள் சொல்லிருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன்.
Jesus taught two parables on prayer.
ஜெபத்தை குறித்து ரெண்டு ஊமைகளை சொல்லி கொடுத்தார்.
One is that widow who went to the judge.
நீதிபதி இடத்துல போன அந்த விதவை.
He kept on going back to him.
திரும்ப 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 போய் கொண்டே இருந்தாள்.
Then she got it.
பெற்றுக்கொண்டால் பிறகு
Jesus said you must pray like that.
இயேசு சொன்னார், நீங்கள் அப்படி ஜெபிக்கும்.
Then that is in Luke 18.
அது லூக்கா 18ல இருக்குது.
Then in Luke 11 he told another parable.
லூக்கா 11ல இன்னொரு ஊமை சொல்றார்.
Where a man went to his neighbor's house for food to help to give to his visitor.
தன்னிடத்தில் வந்து விருந்தாளிக்கு ஆகாரம் வைக்கிறதுக்காக தன்னுடைய
நண்பனுடைய கதவை அவனுடைய
வீட்டில் சாப்பாடு.
So he goes and knocks and knocks and knocks, that man is sleeping.
அந்த தன்னுடைய நண்பன் தூங்கிக் கொண்டிருக்க அந்த நண்பனுடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்.
Go away, I can't give you now. It's too late.
போயிரு, என்ன தொந்தர் பண்ணா, நான் தூங்கிட்டேன்னு
சொல்றேன். I won't let you sleep. I'm going to keep on knocking till you.
நான் உன்னை தூங்க விட மாட்டேன்னு தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறார்.
Man gets up and gives it.
அவ எழுந்து கொடுக்கிறார்.
Jesus said pray like that.
அதே போல நீங்க ஜெபிக்கணும்.
We can pray many times.
நாமும் அநேக தடவை.
We must believe that every time God has heard me.
அநேக தடவை ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டா விசுவாசிக்க வேண்டும்.
God has heard me.
ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டா
I'm going to pray again, but I know God's hearing me each time.
நான் ஜெபித்து விட்டேன், ஆண்டவர் கேட்டு விட்டேன், ஆனால் மறுபடியும் மாக ஜெபிக்கிறேன்.
See, supposing you pray for something 100 times.
ஒரு காரியத்துக்காக 100 தடவை நீங்க ஜெபிச்சிட்டீங்க.
Do you think God does not hear the first 99 times, only the last time he heard it?
உங்களுக்கு தெரியும், நீங்க நினைக்கிறீங்களா 99 தடவை ஆண்டவர் கேட்கல, 100 தடவை தான் கேட்டா நினைக்கிறீங்களா?
No.
இல்லை.
It's not like some phone connection that I can't connect, finally I connect.
போன் கனெக்ஷன் சில சமயத்தில் சொல்றது போல லைன் கிடைக்கலன்னு சொல்லி கடைசியில் கிடைக்கிற
போல. Every time I get the connection.
ஒவ்வொரு தடவையும் கனெக்ஷன் கிடைக்கிறது.
But the Lord says, keep on asking.
ஆண்டவர் சொல்றார், திரும்ப திரும்ப கேளுங்க.
Don't worry about the reasons and all. Don't use your cleverness here.
புத்தியை தங்களுடைய உங்க அறிவெல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க, காரணமெல்லாம் கேட்காதீங்க.
I say, I don't need to know the reason.
நான் சொல்லுகிறேன், அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது.
My mind is like a cup and the sea cannot fit inside this cup.
என்னுடைய மனது ஒரு சிறிய கப் போல இருக்குது, அந்த கடல் வந்து அதில் தங்க முடியாது.
I just do what Jesus tells me to do.
இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன்.
And he tells me to do it.
அவர் அதை செய்ய சொல்லுகிறார்.
You know, there's a story in the Old Testament. I don't have time to show it to you, but you read it in the life of Elisha.
எலிசாவுடைய வாழ்க்கையில
he once told a king,
ஒரு ராஜாவிடத்தை சொல்லுகிறார்,
take an arrow and hit the ground.
ஒரு அம்பை எடுத்து தரையில் அடி என்று சொல்லுகிறார்.
And he hit it just a few times.
சில முறை மாத்திரம் அடிக்கிறார்.
And Elisha said, "Oh, I wish you had hit many more times than that."
Elisha சொல்லுகிறார், இன்னும் நிறைய தடவை அடிச்சிருந்தா உங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே.
Because if you had hit more times,
நீ நிறைய தடவை அப்படி தரையில அப்படி அடிச்சிருந்தீனா.
You know, let me show you that. Second Kings chapter 13.
ரெண்டு ராஜாக்கள் 13 அதிகாரத்தில்.
And you read in 14 onwards, the king of Israel came to Elisha.
14th வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாஸ் அவனிடத்தில் போய்,
And Elisha said in verse 15, take a bow and arrow.
15th வசனத்தில் எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான்.
And then he said, put your hand on the bow, verse 16.
16th வசனத்தில் உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான்.
And he said, open the window, verse 17.
17th வசனத்தில் கதவை திற என்றான்.
And shoot.
அம்பை எய்ய சொன்னான்.
And he shot.
அவன் அப்படியே எய்தான்.
And Elisha said, this is the Lord's arrow of victory. He's going to give you victory over your enemy.
இது கர்த்தருடைய அம்பு, ரட்சிக்கும் அம்பு என்று சொல்லுகிறான்.
Then he said, verse 18, take the remaining arrows.
18th வசனத்தில் அம்புகளை பிடியும் என்றான்.
And strike the ground.
தரையில் அடியும் என்று சொல்லுகிறான்.
And the king struck the ground 3 times and stopped.
அந்த ராஜா 3 தடவை அடித்து நின்று போய்விட்டான்.
And the man of God said, you're a fool.
தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி,
he said, you should have hit it at least 5-6 times.
குறைந்தது 5-6 முறையாவது நீங்க அடிச்சிருக்கணும் சொல்லுகிறான்.
Then you would have defeated your enemy thoroughly.
அப்படி என்றால் உங்களுடைய சத்துருக்களை முற்றிலுமாக தோற்கடித்து
விட முடியும். But you just did it 3 times and so you'll defeat them only 3 times. Afterwards they'll defeat you.
3 தடவை மாத்திரம் அடிச்சா 3 தடவை மாத்திரம் உங்க எதிரிகளை நீங்க தோற்கடிப்பீங்க. அப்புறம் வந்து அவங்க உங்களை தோற்கடிப்பாங்க.
These things are written for our instruction. For our instruction these things are.
இதெல்லாம் நம்முடைய புத்திமதிக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது.
When you pray, don't just stop after 3 times.
3 தடவை ஜெபம் பண்ணிட்டு நிறுத்திராதீங்க.
That's why the enemy is not defeated.
ஆகையினால் தான் எதிரி தோற்கடிக்கப்படவில்லை.
Keep on doing it.
திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருங்கள்.
And each time you say, Lord, thank you for hearing me.
ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என்று
சொல். And then the peace of God will guard you.
அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை நிறைத்துக்கொள்ளும்.
See, when we have that type of peace and live in this world,
இப்படிப்பட்ட தேவ சமாதானத்தோடு கூட நீங்கள் பூமியில் வாழும்பொழுது,
people see us that we are so different.
அவர்கள் ஜனங்கள் நம்மை பார்க்கும்பொழுது நாம் வித்தியாசமானவர்களாக,
we are not full of anxiety and fear.
பயத்தோடு கவலையோடு இந்த பிள்ளை இல்லையே.
Then that will be like a light shining. They have a, we are a witness.
அப்படி என்றால் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்பொழுது நாம் சாட்சி.
We'll be like a bush which is different from all the other bushes.
மற்ற முட்புதரை விட நாம் வித்தியாசமானவர்களாக இருப்போம்.
Why? Because all the other bushes are anxious and worried about all the things that are happening in the world.
உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து மற்ற புதர்கள் கவலையும் அக்கறையும் கொண்டிருக்கிறது.
But we are not anxious.
நாம் அப்படி இல்லை கவலை கொண்டு.
See, the Bible says in Hebrews chapter 12.
எபிரேயர் 12-ல வசனம் சொல்லுகிறது.
Hebrews 12.
எபிரேயர் 12-ல
I believe that we are going to see the fulfillment of this verse in our lifetime.
நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறும் என்று சொல்லி.
In Hebrews 12 verse 26.
எபிரேயர் 12:26-ல நாம் அதை வாசிக்கிறோம்.
It says, once upon a time his voice shook the earth, but now he says, I will shake not only the earth but also the heaven.
அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தம் செய்திருக்கிறார்.
Here it says, once more means he is going to remove all the things that can be shaken so that the things that cannot be shaken will remain.
இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது.
There are many things in the world that can be shaken.
உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் இப்படி அசைக்கப்படலாம்.
And God is going to shake it.
ஆண்டவர் அப்படி அதை அசைக்க போகிறார்.
So that only the things that cannot be shaken will remain.
அசைக்கப்படாதவர்கள் மாத்திரமே நிலைத்திருக்க
போகிறது. And what is the thing that cannot be shaken?
அசைக்கப்பட முடியாத காரியம் என்ன?
It says in verse 28, we have got a kingdom which cannot be shaken.
28-ல சொல்லப்பட்டிருக்கிறது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய
நாம். Only the kingdom of God will not be shaken.
தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே அசைக்கப்பட முடியாது.
See, like Noah's ark, that was the only thing that remained after the flood was over.
அந்த வெள்ளம் முடிந்த பிற்பாடு நிலைத்திருந்த ஒரே ஒரு காரியம் நோவானுடைய பேழை மாத்திரம்தான்.
So he spent his time building the ark.
அவன் அந்த பேழையை நாளெல்லாம் செலவழித்து கட்டினான்.
Supposing he had spent his time building a lot of houses instead of building the ark.
இந்த பேழை கட்டறதுக்கு பதிலா நிறைய வீடு கட்டினான்னு
வெச்சுக்கங்களேன். You'd have been a fool.
ஓ சரியான முட்டாளாய் தான் இருந்திருக்கணும் நோவா.
God said all this is going to be destroyed. If you want to build something which will remain after the flood is over.
வெள்ளம் முடிஞ்ச பிற்பாடு நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார்.
So we need many things on the earth temporarily because we have to live here.
இந்த உலகத்தில் வாழுகிறபடினாலே நமக்கு அநேக காரியங்கள் தேவைதான்.
But we must spend our life building a kingdom which cannot be shaken.
அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் கட்டுவர்களாக இருக்க வேண்டும்.
We have to build into our children a faith that cannot be shaken.
அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நாம் கட்ட வேண்டும்.
You know, the world has become much more evil than it was when we were all younger.
நாம வாலிபுலா இருந்தது விட பிள்ளைகளா இருந்தது விட இப்ப உலகம் இன்னும் அதிகமாக தீமையா இருக்கிறது.
When I went to school 50 years ago,
50 வருஷத்துக்கு முன்ன பள்ளிக்கூடம் போனபோது,
it was the schools were much cleaner and better.
பள்ளிக்கூடம் சுத்தமா மேலானதா இருந்தது.
Now the children bring all types of filthy books and the whole atmosphere in the school has become so evil.
பள்ளிக்கூடத்துல இப்பொழுது கெட்ட காரியங்களையும் புத்தகங்களையும் பார்க்கிறோம். பள்ளிக்கூடமே ரொம்ப கெட்டதா இருக்கிறது.
I find that our children today have much more difficult to live for Jesus than I had 50 years ago.
50 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தத விட இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல நன்மையா சாட்சியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
You know, even in Dubai I have seen that.
Dubai கூட நான் அதை
பார்த்தேன். Dubai and Sharjah. Oh, I find when I came here 14 years ago first time.
முத 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது
I found that things were much easier for people.
ஜனங்களுக்கு முதல்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது.
People could make a lot of money here.
அநேக ஜனங்கள் பணம் உண்டாக்க முடியும்.
You'd go build huge houses back in India with all that money.
இந்த பணத்தை இங்க சம்பாதித்து வீட்டுல கொண்டு போய் பெரிய பெரிய வீடுகளை கட்டுவாங்க.
I found a gradual change has come.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக
மாறிக்கொண்டிருக்கு. Everybody is struggling now.
இப்பொழுது எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கார்கள்.
Even though they earn so much, they can hardly save anything.
நிறைய சம்பாதிச்சா கூட ஒண்ணுமே சேமிக்க முடியல.
The things that can be shaken are all beginning to shake.
அசைக்கப்பட முடியவைகள் எல்லாம் இப்பொழுது அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
And I'll tell you something.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
In 5 years from now,
இன்னும் 5 வருஷத்துல
it's going to be worse.
இன்னும் மோசமாக போகுது.
It's not going to be better.
மேலானதாக மாறப்போகிறது
கிடையாது. Don't believe what the worldly people say.
உலக ஜனங்கள் சொல்றதை நம்பாதீங்க.
I believe God's word.
தேவனுடைய வசனத்தை நம்புங்கள்.
What can be shaken will be shaken.
அசைக்கப்படத்தக்கவைகள் அசைக்கப்படும்.
All this dependence on money will be shaken.
இந்த பணத்தை சார்ந்திருக்கிறது எல்லாம் அசைக்கப்படும்.
But those who trust in the Lord will never be shaken.
கர்த்தரை நம்புகிறவளோ அசைக்கப்பட மாட்டார்கள்.
Those who trust in human beings to help them and protect them.
ஜனங்களை நம்புகிறவர்கள் அவர்களை எங்களை காப்பாற்றுவேன் நம்புகிறவர்கள்.
I know so and so person, so and so person, they'll help me.
அவர் தெரி இவர் தெரி அவர் எனக்கு உதவி செய்வார் சொல்றாங்க.
You will be disappointed.
நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள்.
If you trust in the Lord,
கர்த்தரை நம்பினால்
you will never be shaken.
நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள்.
See, I want to show you an example in the book of Ezra.
எஸ்றாவினுடைய புத்தகத்திலே
this is a wonderful verse. I think my feeling is most of you have never ever read this verse seriously.
இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நல்ல வசனம்.
And I want to show you this wonderful verse which you must always remember.
நீங்க ஞாபகத்துல வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அருமையான வசனம்.
This is not one of the favorite verses that many preachers quote.
அநேக பிரசங்கிமார்கள் காண்பிக்கிற வசனம் அல்ல இது.
But it's a beautiful verse in Ezra chapter 8.
எஸ்ரா 8 அதிகாரத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு
வசனம். Verse 22. Ezra 8:22.
Ezra
8:22 was carrying all the gold and silver worth many crores of rupees from Babylon to Jerusalem to build the temple.
கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமே கட்டும்படிக்காக பாபிலோனில் இருந்து கோடிக்கணக்கான தங்கம் பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து
many crores, you read about it in verse 26 and 27, crores and crores of silver and gold.
26 வசனத்தில் வாசிக்கிறோம் கோடிக்கணக்கான வெள்ளி பொன்னை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
And you know, when you carry it through all this difficult territory, there can be so many robbers on the way.
அப்படி வரும்பொழுது திருடர்கள் மற்ற கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள்.
And he could have asked the king, saying, please give us an army to protect us when we are taking all this silver and gold.
ராஜாவை கேட்டிருக்கலாம் எங்களுக்கு உங்களுடைய படைபலத்தை தர வேண்டும் என்று சொல்லி பாதுகாக்கும்படிக்காக.
But the king was a heathen man.
இந்த ராஜா ஒரு பிரஜாதி மனுஷன்.
Ezra had already testified to the king saying, our God is the great God who rules the heavens and earth.
எஸ்ரா முதல்லயே சொல்லியிருக்கிற எங்களுடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஆளுகிற தேவன் என்று சொல்லி.
So he says, he said that now I already told the king our God is a God who controls all of heaven and earth.
வானத்தையும் பூமியையும் படைத்து காக்கிற தேவன் என்று சாட்சி சொல்லியாச்சு சார் ராஜாவின் இடத்துல.
Now we are going to build his house.
இப்பொழுது அவருக்கென்று ஆலயம் வீடு கட்ட போகிறோம்.
And then he says if I ask this king to come get send few soldiers to protect us, he will ask where is your God? He can't protect you.
ஒருவேளை ராஜாவின் இடத்துல போய் எங்களுக்கு கொஞ்சம் வீரர்களை அனுப்புன்னு சொன்னா அவர் கேட்பார் நீ என்ன வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அப்படின்னு சொன்னேன் என்று கேட்பார்.
You said your God has got millions of angels.
நீ சொன்ன உங்களுடைய ஆண்டவருக்கு கோடிக்கணக்கான தூதர்கள் உண்டு.
You mean my 10-20 soldiers are more powerful than all those angels?
இந்த 10-20 வீரர்கள் தான் அவர்களோட வலியவர்களா?
So see what Ezra says.
எஸ்ரா சொல்கிறதை கவனிங்க.
I was ashamed to ask the king to give me his soldiers to protect me from the enemy.
Valile satruvai vilakki engalukku thunai seiyumbadikku naan raja avanidathile sevagariyum kudirai veerariyum kekkapattirundhen.
We had already given a witness to the king.
ஏனென்றால் முதலிலே ராஜாவுக்கு சாட்சி சொல்லி இருக்கார்.
What was the witness he gave to the king?
ராஜாவுக்கு என்ன சாட்சி சொன்னார்?
See verse 22.
22வது வசனத்தில்
The hand of our God is favorably disposed to all those who seek him.
எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது.
But his power and anger are against all those who forsake him.
அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் மேல் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும்.
The first part of that sentence.
அந்த வசனத்துடைய முற்பகுதி.
That's the verse I want to point out to you.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிற பகுதி அது.
The hand of our God is favorably disposed to all those who seek him.
எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது.
I think you most of you have never read that verse.
நான் நினைக்கிறேன் அநேகர் இந்த வசனத்தை நீங்க வாசித்தது இல்லை என்று.
Now you learned a new verse today.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது வசனம் கிடைச்சிருக்கு.
You children remember that verse.
இந்த பிள்ளைகள் நீங்க இந்த வசனத்தை ஞாபகம் வைக்கணும்.
Ezra
8 8ஆம் அதிகாரம்
22 What is it?
எது அது?
Ezra 8:22 What does it say?
அது என்ன சொல்லுகிறது?
The mighty hand of God is favorably disposed to all those who seek him.
தேவனுடைய வல்லமையான கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது.
Think of if we can believe that.
நீங்கள் யோசித்து பாருங்கள், விசுவாசிக்க
முடியுமா? Almighty hand of God is going to protect me.
தேவனுடைய வல்லமையான கரம் என்னை பாதுகாக்க போகிறது.
Because I seek him.
ஏனென்றால் நான் அவரை தேடுகிறேன்.
There are wonderful promises like this in the Bible.
வேதத்தில் இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது.
And that's something we must also testify.
நாமும் இதை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும்.
The hand of, you know, he testified to the king.
எஸ்ரா ராஜாவுக்கு சாட்சி சொல்லி விட்டான்.
He was like a burning bush there.
அந்த இடத்துல அவன் ஒரு எரிகிற பற்றி எரிகிற
The hand of our God protects us.
புதரை போல இருந்தான். தேவனுடைய கரங்களை பாதுகாக்கிறது.
So he said, now if I go and ask the king for soldiers, he'll say, you just now testified that your God will protect you.
இப்ப போய் எங்களுக்கு வீரர்களை தாங்க, இப்பதான் சொன்ன உங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவர்னு சொன்ன.
So you know what he did?
அவன் செய்த காரியம் என்ன?
Instead of going to the king,
ராஜாவிடத்துல போறதுக்கு பதிலாக,
it says he fasted and prayed, verse 23.
23le naangal upavasam panni jabam panninom.
And do you know, when you fast and pray, so many things happen which even kings cannot do for you.
நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்கள் நடக்குது, ராஜாக்கள் கூட செய்ய முடியாத காரியங்கள்.
Listen to this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
We fasted and sought our God concerning this matter and God listened to our entreaty.
கவனிங்கள், 23 அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார்.
And they brought all the silver and gold safely to Jerusalem without any problem.
இந்த பிரச்சனையும் இல்லாமல் பொன்னையும் வெள்ளியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்.
These things are written for our instruction.
இது நம்முடைய புத்திக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது.
Are you facing some difficulty today?
இன்னைக்கு நீங்க ஏதோ பிரச்சனை சந்திக்கிறீர்களா?
Some situation which is difficult.
பிரச்சனையான சூழ்நிலை.
And you say, only if I knew the sheikh of this place, he would help me.
ஒருவேளை இந்த ஷேக் எனக்கு தெரிஞ்சிருந்தா அவர் உதவி செய்வார்.
What about God? He can't help you?
தேவனை பற்றி அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதா?
Is the sheikh of Sharjah or Dubai more powerful than God?
இந்த ஷார்ஜா துபாயினுடைய ஷேக் ஆண்டவரோட பெரிய ஆட்கள் என்ன?
How many of you believe that this sheikh is more powerful than God?
எத்தனை பேர் அப்படி நீங்க இந்த ஷேக் எல்லாம் பெரிய ஆட்கள் நம்புறீங்க?
Our God's hand is mighty to help us.
தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது.
You know, I have faced many, you know, when you serve the Lord, you face many problems in life.
தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க.
But I'll tell you something, after 45 years
நான் சந்தித்த எல்லா பிரச்சனைகளையும் தேவன் எனக்கு என்று தீர்த்திருக்கிறார்.
If this is a serious problem,
ஒரு பெரிய பிரச்சனை,
fast and pray for 3 days.
3 நாள் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன்.
And I see God does something.
ஆண்டவர் ஏதோ செய்கிறதை நான் பார்க்கிறேன்.
It says here, we fasted and sought our God and he listened to us.
நாங்கள் உபவாசித்து தேவனை தேடினோம், அவர் எங்களை கேட்டருளினார்.
When you face a problem with your family,
உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பிரச்சனை
சந்திக்கும் போது, when you face a problem in your work,
வேலையிலே பிரச்சனை சந்திக்கும் போது,
come to God.
தேவனிடத்திலே வாருங்கள்.
Why do we fast?
ஏன் நாம் உபவாசிக்க?
That is to say, God, I'm serious about this.
ஆண்டவரே, இதை குறித்து நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன்.
And I'm willing to deny the desires of my body to seek you.
நான் என்னுடைய சரீரத்தினுடைய ஆவல்களை தேடி விட்டுவிட்டு நான் உம்மிடத்தில் வருகிறேன்.
If you can't fast for number of days, fast one meal.
ரொம்ப நாள் உங்களால் உபாசிக்க முடியலன்னா ஒரு வாரம் இருங்க.
You know, Daniel once fasted for 3 weeks.
தானியல் 3 வாரம் உபவாசித்தார்.
But it was not a complete fast.
அது முழுவதுமாக அப்படி உபவாசிக்கவில்லை.
He didn't eat any meat and he just had a vegetarian meal every day.
அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்.
You know that you can fast just by eating vegetarian food for 3 weeks also.
3 வாரம் வெஜிடேரியன் மாதிரி சாப்பிட்டு கூட நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம்.
You see that in Daniel chapter 10.
தானியல் 10ல நாம அதை பார்க்கிறோம்.
He says in verse 2, in those days I Daniel had been mourning for 3 entire weeks. Daniel chapter 10 verse 2.
தானியல் 12ல நாம் வாசிக்கும் அந்த நாட்களில் தானியலாகிய நான் 3 வாரங்களும் துக்கித்துக் கொண்டிருந்தேன்.
What type of fasting did he have for 3 weeks?
அந்த 3ஆம் வசனத்திலே எப்படிப்பட்ட உபவாசம்?
Every day he ate food.
ஒவ்வொரு நாளும் அவர் சாப்பிட்டார்.
But he says, I did not eat any tasty food or meat or wine.
அது சொல்லப்பட்டிருக்கிறது, ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்கில் போகவும் இல்லை.
And when I had a bath, I didn't put any oil. I had a bath without oil.
நான் குளித்த பிற்பாடு பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை.
Is that difficult?
அது ரொம்ப கஷ்டமா?
That is a very easy type of fast. See, the angel came to him.
தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது.
But there was a battle going on in the heavenly places.
அந்த ஆகாயத்திலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது.
Verse 13.
13ஆம் வசனத்திலே,
The prince of the kingdom of Persia, that is an evil spirit, was resisting me, but because you prayed for 3 weeks, something happened.
பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனால் மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
How many days did the evil spirit, the prince of kingdom of Persia, means the evil spirit that was controlling Persia,
பெர்சியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்,
was resisting this answer coming from God.
தேவனுடைய பதில் வருவதற்கு தடையாக அவன் போராடி கொண்டிருக்கிறான்.
How many days?
எத்தனை நாட்கள்?
For 21 days.
21 நாட்கள்.
How many days was Daniel fasting?
எத்தனை நாட்கள் தானியல் உபவாசித்துக் கொண்டிருந்தார்?
21 days.
21 நாட்கள்.
You know, Jesus once said,
ஒருமுறை இயேசு சொன்னார்,
when the disciples couldn't cast out a demon,
சீஷர்களால அந்த பிசாசு துரத்த முடியல,
in Matthew 17,
மத்தேயு 17ல,
Jesus said, this type of demon is really strong and you can't cast it out without prayer and fasting.
ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இவ்வகையான பிசாசு போகாது அப்படின்னு
சொன்னார். So some situations the devil is so strongly that you have to fast and pray to get him out.
சில சமயங்களில் பிசாசு மிகவும் போராடி கொண்டிருப்பான், அப்பொழுது நாம் உபவாசித்தான் ஆக வேண்டும்.
But in every situation God wants us to have the victory.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
I'll tell you one thing which is always true.
உண்மையான சத்தியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன்.
Always, always, always.
எப்பொழுதும், எப்பொழுதும்,
in every country, in every generation,
எந்த சந்ததியிலும், எந்த நாட்டிலும்,
God never wants you to be defeated.
ஆண்டவர் நீங்கள் தோற்று போக என்பதை ஒரு நாள் விரும்புகிறது.
I believe that for myself.
அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு
God never wants me to be defeated.
நான் தோற்று போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதே.
Why do I believe that?
அது ஏன் நம்புகிறேன்?
Because it says in 1 John chapter 4.
1 யோவான் 4ல நாம் வாசிக்கிறோம்.
1 John chapter 4.
1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில்.
See this wonderful verse.
அருமையான ஒரு வசனத்தை பாருங்க.
1 John 4:17. கடைசி
பகுதி,
as he is, that means as Jesus is, so also are we in this world.
தேவன் எவனமாக இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம்.
As Jesus is,
இயேசு இருக்கிறது போல,
I am in this world,
நானும் உலகத்தில் இருக்கிறேன்.
How was Jesus in this world?
உலகத்தில் இயேசு எப்படி இருந்தார்?
Never defeated.
ஒரு நாளும் தோற்று போகவில்லை.
Never, never. They hit him, killed him, but he was not defeated.
அடித்தார்கள், கொண்டார்கள், ஆனால் தோற்று போகவில்லை.
So people may hit me, kill me also, but I won't be defeated.
ஒருவேளை ஜனங்களை நீ அடிக்கலாம், ஒருவேளை கொண்டு கூட போடலாம்.
Because as Jesus is, so am I in this world.
வசனம் சொல்கிறது, இயேசு இந்த பூமியில் இருந்தது போல நானும் இருக்கிறேன்.
Because he is my head.
அவருடைய தலை.
And I just want to obey him.
நான் அவர் கீழ்ப்படியவன்.
So I don't believe any human being, the greatest rulers in the world cannot crush me.
இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஆளுநர்கள் அதிகாரிகள் கூட ஒன்னும் செய்ய முடியாது.
Please remember that.
அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
God will never forsake you.
ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை
கைவிட மாட்டார். It is impossible.
அது நடக்காது, நடக்காது.
We must be a witness to this fact.
இந்த சாட்சி, இந்த காரியத்துக்கு நாம் சாட்சியா இருக்க
வேண்டும். That my God will never forsake me.
ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார்.
You know, sometimes when we grow older,
ஒருவேளை நாம் பெரியவர்கள் ஆகும் பொழுது,
we say we're getting weaker.
ஒருவேளை பலவீனப்படும் பொழுது,
and you know, when you're young you don't think like that.
வாலிபர்களாக இருக்கும்போது அப்படி நாம் நினைக்கிறது இல்லை.
But when people get older they begin to think, well, I'm getting weaker and
vayadagum bolu oh nan balavinama irukiren.
So if any of you are, I don't think many of you are old, but anyway, here's a promise that you can have when you become old.
Neenga vayasagum bodu
when you become old, here's a promise for you.
Ungalku oru vaagudatham.
Isaiah 46 verse 4.
Isaiah 40
chapter 46
46th adhigaram
the verse 4
naangam vasanam.
The Lord gave me this verse and so I'm just giving it to you.
ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
It's a wonderful verse.
அருமையான ஒரு வசனம்.
Even to your old age I'll still be the same. To your graying hairs I'll bear you. I've done it. I'll carry you and I'll bear you and I'll deliver you.
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன்.
God will never forsake you to your whole life.
உங்க முழு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார்.
However old you are, however sick you are, he will carry you.
நீங்க எவ்வளவு வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயதா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை சுமப்பார்.
You know, there's another lovely verse in Psalm 41.
சங்கீதம் 51ல இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்குது.
It says in verse 3.
மூன்றாம் வசனத்தில்
Psalm 41 verse 3.
சங்கீதம்
41:3. The Lord will sustain him upon his sick bed. In his illness thou didst restore him to health.
படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப்படுவார்.
That's a beautiful verse.
ஒரு அழகான ஒரு வசனம்.
You know how the in a hospital the nurse will lift the patient and change the bed sheets and all and then put the patient back on the bed.
The ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க, உதவி செய்றவங்க, நர்சஸ் எப்படி அவங்கள பேஷண்ட தூக்கிட்டு பெட் எல்லாம் மாத்திட்டு போடுவாங்க இல்லையா?
Lord's going to do that for me.
ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார்.
And for you.
உங்களுக்கும் கூட.
It's wonderful.
அருமையான காரியம்.
He will change the bed sheets and he'll take care of you when you're sick.
நீங்க வியாதியா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை கவனிப்பார்.
But you know what you have to do now?
இப்ப நீங்க என்ன செய்யணும்?
This is not for everybody.
இது எல்லாருக்கும் கிடையாது.
It's for one type of person.
ஒரு ஒரு வகையான மக்களுக்கு மாத்திரம்.
Verse 1.
ஒன்றாம் வசனத்தில்
ஒன்றாம்
வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ள மனுஷர்கள்.
You be like that now.
அவர்கள் தான் அப்படி இருப்பார்கள்.
If you're a blessed man, if you consider poor people.
ஏழையான சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் கவனித்தால்.
You know, I remember when I decided to leave my job to serve the Lord.
என்னுடைய வேலையை விட்டு விட்டு ராஜினாமா செய்து விட்டு கர்த்தரை சேவிக்க வந்த பொழுது,
I said, India is full of poor people.
இந்தியாவில் ஏழைகள் அதிகமா இருக்காங்க.
And I will serve the poor people.
இந்த ஏழை ஜனங்களை நான் அவர்களுக்கு ஊழியம் செய்வேன்.
God has granted my request.
ஆண்டவர் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார்.
And when I wanted to get married,
நான் திருமணம் செய்ய வந்த பொழுது,
I met this girl who was wanting to work among people with leprosy, and I said, that's the girl for me to marry.
குஷ்ட்ரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த மணமகள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டேன்.
And now today 80% of 90% of our churches are among poor people.
எங்களுடைய வாழ்க்கையிலே 90% மேல எங்களுடைய ஊழியம் ஏழை ஜனங்கள் மத்தியில்.
And I want to tell you something.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
God cares and takes care of you if you help the poor.
நீங்கள் ஏழை ஜனங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது தேவனே உங்களை கணக்கில் வைத்துக் கொள்வார்.
You know what all he'll do for you?
ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு?
He will deliver you in the day of trouble, verse 1.
ஒன்றாம் வசனத்திலே தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
He will protect you and keep you alive.
கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார்.
You will be called blessed on the earth.
பூமியிலே நீ பாக்கியவனாய் இருப்பாய்.
He will not give you to over to the desire of your enemies.
அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடு.
He will make your bed when you are sick.
அவனுடைய வியாதியிலே கர்த்தர் அதை மாற்றி போடுவார்.
When you are ill, he'll restore you to health.
படுக்கின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியிலே அவன் படுக்கையை மாற்றி போடுவார்.
We are witnesses to such a living God.
அப்படிப்பட்ட தேவனுக்கென்று நாம் சாட்சியாய்
loving father.
அவருடைய அன்புள்ள தகப்பன்
cares for us.
நம்மை நேசிக்கிற அக்கறை உள்ள
தேவன். So brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Let's not be discouraged.
நாம் சோர்ந்து போக வேண்டாம்.
We must always be happy.
ஆண்டு சந்தோஷமா இருப்போம்.
All the time.
எப்பொழுதும்.
Because we have such a good father.
நமக்கு ஒரு அருமையான தகப்பன் உண்டு.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Let's pray.
ஜெபம் பண்ணுவோம். அதிசயமான அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
Lord, if there's anybody here discouraged, please encourage them tonight, this morning.
ஆண்டவரே, சோர்ந்து போய் யாராவது இருந்தால் அவர்களை உற்சாகப்படுத்தமாட்டேன்.
Help them to know you love them tremendously.
ஆச்சரியமாய் அவர்களை நேசிக்கிறீர், அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளட்டும்.
Solve their problems.
அவருடைய பிரச்சனைகளை தீர்மாண்டவர்.
Help them with their job problems.
அவருடைய வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை உதவி செய்யமாட்டவர்.
Protect them from evil men who are trying to trouble them.
அவர்களை துன்பப்படுத்த நினைக்கிற கெட்ட மனுஷர்களிலிருந்து அவர்களை பாதுகாத்து.
We pray you'll protect all your children who are here.
இங்க இருக்கிற எல்லா நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பா.
All the evil people who are troubling them in any way.
எந்த வகையால் துன்பப்படுத்துகிற கெட்ட மனுஷர்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பா.
We pray for those who are sick, you will heal them.
சுகமீனமார்களுக்காக ஜெபிக்கிறோம், சுகமாக்குமா.
Lord, fill us with the Holy Spirit.
நம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை
நிரப்பு. Make us like that burning bush.
அந்த பற்றி எரிகிற ஆண்டவரே, அந்த புதை போல எங்களை மாற்று.
Bold witnesses for you.
உமக்கென்று தைரியமான சாட்சிகளாய் மாறு.
Because your hand is favorably disposed to all those who seek you.
உம்மை தேடுகிறவர்களுக்கென்று உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
Thank you, Lord.
நன்றி.
Praise you in Jesus name.
உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen. This is my need today.
இன்றைக்கு இது என்னுடைய தேவை ஆண்டவர்.
I know you are my loving father.
நீங்க என்னுடைய அன்புள்ள தகப்பன் என்று எனக்கு தெரியும்.
I will never doubt.